ஹாய், ஹலோ எவ்ரிபடி, வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு எட் அதர் எபிசோட் ஆஃப் என்ன வாழ்க்கடா இது. நான் தான் உங்களுடைய ஓஸ்டி வேலன். ஓகே, இன்றைக்கி எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து தமிழ் சினிமாவை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து வற்புறுத்தி தேவையில்லாமல் திணிக்கணும் அப்படின்னு திணிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து பேச போகிறோம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தேவையில்லாமல் உள்ளே போட்டிருக்க இன்புட்ஸ், இதை பற்றி தான் இன்றைக்கி எபிசோட்குள்ளே பேச போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஏதாச்சும் ஒரு திரைப்படமோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியோ பார்த்துட்ருப்போம். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை உணராமலே ஒரு சில விஷயம்லாம் நம்மளை வந்து பாதிக்கும். இது வந்து இந்த படத்துக்கும் இந்த சீனுக்கும் என்னடா சம்மந்தம், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வைக்கிறாங்க, இது எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் சின்ன வயசில். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது, இதெல்லாம் வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக வச்சது, ஃபோர்ஸ் பண்ணி இந்த சீனுக்குள்ளே வச்சது, அது நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ஹீரோவோட இமேஜ் அது இது இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதுக்காண்டி ஒரு சில விஷயத்தெல்லாம் வச்சுருப்பாங்க படத்தில். அது என்னென்னலாம் எதெல்லாம் வச்சுருக்காங்க, எதெல்லாம் நமக்கு ரொம்ப உறுத்துற மாதிரி இருக்குது, அதை பற்றி தான் நான் வந்து இப்போது பேச போகிறேன். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா வந்து நம்ம அஜித்திட்டேருந்து ஆரம்பிப்போம். அஜித் இருக்கார்ல, அவர்கிட்டருந்து ஆரம்பிப்போம். எல்லா படத்துலேயும் சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, இவரோட எல்லா படத்துலேயுமே ஒரு பைக் ஸ்டண்ட் வச்சுருவார். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே வந்து அஜித்தோடைய குறைகளை வச்சு பேசணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் அப்படின்னு யாரும் நினச்சிருவேன்னா, நான் வந்து ஒரு விஜய் ஃபேனும் கிடையாது, நான் வந்து ஒரு எஸ்டிஆர் ஃபேன் ஆக்சுவலாக. அதான் அதான் ஸோ ஸோ யாரும் இந்த கன்னிகள் யாருனாவது இருந்தீங்கன்னா யாரும் அஃபெண்ட் ஆக வேண்டாம். ஸோ அஃபெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ எபிசோட நிறுத்திட்டு போயிடலாம். ஸோ யா, ஸோ ஓகே, ஸோ ஓகே, பேக் டு த டாபிக். ஸோ தலையோட அஜித் இருக்கார்ல, அவருடைய எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பைக் ஸ்டண்ட் அப்படின்றது கட்டாயமாக இருந்தே தீரும். அதுக்கும் படத்துக்கும் நெசசிட்டி இருக்கோ இல்லையோ, அது தேவையில்லாமல் அது ஒரு பைக் ஸ்டண்ட் அங்கே ஒரு வச்சுக்கிட்டு அதில் ஒரு திரிச்சிருவாங்க. இதுதான் வந்து ரொம்ப வந்து இது படத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் ஒரு ஃப்ளோ இருக்குதுன்னா பரவாயில்ல, அது இல்லைனா கூட ஓகே, இது இவருடைய சிக்னேச்சர்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி அது வைக்கிறது தான் வந்து கொஞ்சம் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் கொடுக்குற ஒரு ஃபேக்டர் மாதிரி எனக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேனாக்கா வந்து இப்போது ஆரம்பம் படம் பார்ப்பீங்க, ஆரம்பம் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்டக்க அவர் அந்தந்த ஒரு நட்டாஷா அப்படின்னு அது தெரில, அந்த பொண்ணு பேர் தெரில எனக்கு, எதுவும் அந்த பொண்ணுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட், அந்த துபாய் பொண்ணு அந்த பொண்ணோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ட்ரா பண்ண அந்த வரல அந்த சீனில், சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா தற்செயலாக ஏதோ ஒரு டுக்காட்டி பைக் அங்கே வந்து நிற்குமா, அதாவது திடீர்னு அந்த டுக்காட்டி பைக்கை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு திடீர்னு வந்து ஹெல்மெட் போடுவாங்க, அப்புறம் டென் 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 அப்படின்னு ஒரு பிஜிஎம் வரும். ஸோ அந்த சீனுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. வற்புறுத்தி அங்கே ஒரு பைக் வச்சாதான் அங்கே அஜித்தோடைய ஃபேன்ஸ் திருப்திப்படுத்த முடியும். அடுத்து வந்து அங்கே ஒரு சேஸ் வைப்பாங்க, அந்த சேஸை வச்சு வந்து நம்ம வந்து கிளாப்ஸ் வாங்கிடலாம், தியேட்டரில் விசில் வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சதுக்காண்டி வச்ச ஒரு சீன். அப்படி இல்லைனாக்கா இப்போ வலிமையில் கூட பார்த்துக்கோங்களேன், ஸோ இது வலிமை வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்துச்சு, ஆனால் என் பெருசாக எனக்கு அந்த படம் பெருசாக பிடிக்கல எனக்கு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கனாக்கா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் எனக்கு அதில் முரண் இருக்கிறது. அது எப்படினாக்கா வந்து சரி, படம் வந்து பைக் பற்றின ஒரு படம், ஓகே. ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு பைக் வந்து ஓட்டுறதுக்கு வில்லன் கேங்லாம் செமையாக பைக் ஓட்டுவாங்க, அந்த சாத்தான் ஸ்லீவ் குத்தான் ஸ்லீவ் வானுங்கெல்லாம் செமையாக ஓட்டுறானுங்க அப்படின்னு ஏதோ உருட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணுறவங்க பெரியார் இது கேங்ஸ்டர்ஸ் அவங்களாம் இப்படி தான். ஆனால் ஹீரோவும் அவங்களுக்கு ஈடாக பைக் ஓட்டுறாங்க அப்படின்ற அந்த லாஜிக்கை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி இந்த ஹீரோ வந்து சிஎம் கையாலேயே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினவர், பைக்கு பயங்கரமாக ஓட்டுவார் அப்படின்ட்டு வேணும்னே வந்து அங்கே ஒரு திணிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு சீன் அப்படின்றது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வலுக்கட்டாயமாக ஒரு படத்தில் வந்து பதிவு செய்கிறாங்க. இப்படி வந்து அஜித் அப்படின்னாலே அந்த படத்தில் ஒரு பைக் ஸ்டண்ட் இருக்கும் அப்படின்றது ஒரு ஸ்டைல், ஒரு சிக்னேச்சர் அந்த மாதிரி இருந்தாக்கா ஓகே. இப்போ அது சிக்னேச்சர் அப்படின்றது தாண்டி ஒரு ஸ்டீரியோ டைப்பாக மாறிட்டுருக்கு. தலைப்படமா, தலைப்படம்னா ஓகே பைக் ஸ்டண்ட் இருக்கும் கார் ஸ்டண்ட் இருக்கும். அப்புறம் இன்னொன்று விஷயம் ரொம்ப எனக்கு பிடிக்காமல் இருக்கிறது வந்து ஒழுக்கட்டாயமாக இந்த பர்சனல் லைஃப் ரெஃபரன்சஸ் இருக்கும். இப்போ அஜித் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வலிமை படமே நம்ம எடுத்துப்போம் ஒரு உதாரணத்துக்கு, சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சீனில் இருப்பாங்க, அப்போ வந்து வில்லன்ட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வில்லன்ட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு வசந்திரோ போட்டானா அந்த கல்லை எடுத்து கேட்ச் போடுச்சு நம்ம காமராஜன் கட்டி அப்படின்ட்டு அது சம்மந்தமே இருக்காது. அவன் வந்து ஒரு எனிமீட்டை போயிட்டு அங்கே போயிட்டு வந்து இன்றைய தலைப்பு செய்திகள் அந்த மாதிரியான ஒரு டோனில் வந்து தேவை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து ஒரு ஸோ என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு வந்தேன்டா, நான் இப்படி தான்டா என் முன்னேறி வந்தேன், உனக்கு என்னடா தெரிய போகுது. இந்த மாதிரியே வந்து தன்னுடைய ஒரு பர்சனல் ரெஃபரன்ஸ் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அப்படின்றது இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு சினிமாவை சினிமாவை பார்க்காம அது ஓகே. அப்போது அந்த கேரக்டரை நம்ம வந்து அந்த அர்ஜுன் அப்படின்ற அந்த கேரக்டரை நம்ம பார்க்கறது இல்லை. ஓகே இது தலை, இது அஜித், அஜித் தான் இந்த ரோலில் இருக்கார். ஓகே ஓகே இதெல்லாம் பர்சனல் ரெஃபரன்ஸ். ஓகே நீங்கள் சொல்லலாம் ஒரு ஸ்டார் படத்தில் வந்து இதெல்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தாக்கா ஸ்டார் படம் ஸ்டார் படம் ஸ்டார் படம்னு எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி அதர பழைய வந்து இந்த ரியல் லைஃப் ரெஃபரன்ஸஸே உண்டு பண்ணிருக்கோம். இப்போ கமர்ஷியல் மசாலா படத்துடைய டெஃபினிஷன்ஸ் மாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து அண்ணாமலை முத்து அப்படின்ற மாதிரி அருணாச்சலம் இந்த மாதிரி ஒருத்தன் தோத்துக்கிட்டு ஒருத்தன் வந்து ஏழையான ஒருத்தன் அப்புறம் திடீர்னு துரோகத்தை சந்திக்கிறான், துரோகத்தை சந்திச்சுட்டு எப்படி பணக்காரன் ஆகிறான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இல்லைனாக்கா வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுப்பாங்க. இது ரஜினியோட ஸ்டீரியோ டைப், அஜித்துக்கு வந்து இந்த பர்சனல் லைஃப் இது அவருடைய ஸ்டீரியோ டைப். இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸை வச்சு படம் பண்ணாக்கா எந்த படமும் இனிமே யாரும் பார்க்க போகிறது இல்லை. உங்களுடைய ஸ்டைல் அப்படின்றது இனிமேல் ஸ்டைல் கிடையாது, அது ஸ்டீரியோ டைப் மாறிடுச்சு. ஸோ அதை வலுக்கட்டாயமாக நம்ம ஒரு ஒரு படத்துக்கும் திரிக்கிறத தாண்டிட்டு உண்மையிலே இப்போ இருக்க கமர்ஷியல் படம் என்னென்னவோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு, இந்த காலத்தில் ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஒரு மசாலாவை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு நல்ல புரிந்துணர்வை வச்சு எடுத்த படம் தான் விக்ரம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து மசாலானாலே வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ ரியல் லைஃபோடைய பஞ்சலைனோ சொல்கிறது தான் மசாலா அப்படின்றது இல்லை. கமர்ஷியல் சினிமா இஸ் மோர் தென் தட், யூனிட் ஸ்டோரி ஃபார் இட். ஒரு நல்ல கதையும் நல்ல கண்டென்ட்டும் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த ரியல் லைஃப் இதெல்லாம் நம்ம திணிக்கிறது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. கொஞ்சம் உங்களுடைய மாஸ் மசாலாவை காட்டுறதா இருந்தாக்க அது அந்த காலத்தில் செட்டாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து நான் கஷ்டப்பட்டு வந்தவன், என் வாழ்க்கையை நானாக செய்துக்கிட்டேன் அப்படின்னு ஃபேன்ஸ் ரசிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஃபேன்ஸுக்கே திகட்டுற ரேஞ்சுக்கு போயிடுது. ஏன்னா ஒரு ஒரு படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ வலுக்கட்டாயமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஒரு பஞ்சு டயலாக் வச்சுருப்பாங்க, என் சொந்த வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்டவன் அப்படின்றது. இதில் வந்து ஒரு தனி நபராக அஜித்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, நிறைய டாப் ஆக்ட்ரஸ் இதை பண்ணுறாங்க. என் வாழ்க்கையில் நான் இப்படி வந்தேன்டா, நான் அப்படி வந்தேன்டா, நான் செல்ஃப் மேடாக வந்தேன்டா, நான் வந்து யாருடைய உழைப்பு முன்னாடி வந்தேன்டா நான் வந்து அப்படின்றத வந்து ஒரு இப்போ அது ஒரு சிக்னேச்சர் நினச்சிட்டு பண்ணுறாங்க. பட் அது சிக்னேச்சர் கிடையாது, அது ஒரு ஸ்டீரியோ டைப். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக இதை திணிக்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது நான் பேச விரும்புகிறது என்னன்னாக்கா வந்து ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட், அதாச்சும் பிராண்டிங்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிராண்டிங் இன் தமிழ் சினிமா. ஸோ டிவிலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு நியூஸுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொமர்ஷியல் பிரேக் ஒன்று விடுவாங்க, அப்போ கொமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க அந்த டிவி பிரேக்கில் வர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் படத்துக்குள்ளே போடுறாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து லிட்டில் திங்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெப்சீரிஸ் நான் ஒன்று பார்த்தேன், ஹிந்தி வெப்சீரிஸ் சி இங்கிலீஷ் தான் நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் வெப்சீரிஸ் அது. அது பார்த்தேன், அது கொஞ்ச நாள் ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தேன்னா அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக வந்து சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ லிட்டில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினும் போய் சாப்பிட போயிருப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அங்கே வந்து ஒரு செர்வர் சொல்லுவான் இந்த சாப்பாடை நீங்கள் நார்மல் கேஷில் கட்டிங்கன்னா இவ்வளோ ஆகும், ஆனால் லிட்டில் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட கம்மி தான். அப்புறம் இன்னொரு இடத்து சீனில் வந்து அவங்க வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிருப்பாங்க, அங்கே வந்து நார்மலாக இந்த கூப்பன் டிக்கெட் வாங்கினீங்கன்னா இந்த இவ்வளோ ரேட் ஆகும், ஆனால் லிட்டில் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் அக்கமடேஷன் ஃப்ரீ அப்படின்னு. ஸோ அது வலுக்கட்டாயமாக அந்த ஒரு ஆப்பாக அவங்களோட ப்ராடக்டை வந்து அவங்க ஸ்பான்சர்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க திணிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இது அங்கே மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சினிமாவும் நிறைய படத்தில் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது பெப்சி தான் மின்னலியோட ஸ்பான்சர்ன்றது எல்லாருக்குமே தெரியும், டைட்டிலே வரும் பெப்சியின் மின்னலி அப்படின்ற மாதிரி. அந்த வெண்மதி வெண்மதியே நில்லுன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னாக்க வந்து பின்னாடி வந்து அந்த பெப்சியோட அட்வர்டைஸ்மெண்ட் இம்மாம் பெருசாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு பெப்சிக்காக வந்து ஒரு சொம்படிக்கிறதுக்காண்டியே வச்சது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் வைக்கிறது இதெல்லாம் அப்படின்றது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் சரி ஸ்பான்சருக்கு கொஞ்சம் ஸ்பான்சர்ஷிப் வைக்கிறது ஓகே தான், பட் இப்படி மூஞ்சல் அடிக்கிற மாதிரி வைக்கணுமா அது? ரைட்டாக இப்போ யூடியூப் வீடியோ பார்த்துட்ருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும் யூடியூப்பில் வந்து பரிதாபங்களோ இல்லை ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நடந்து போயிட்டுருப்பான், திடீர்னு யாரோ வந்து சொல்லுவான் பணம் சம்பாதிக்கணுமா, பணம் சம்பாதிக்கிறது ஈஸி வே இருக்குது, இதோ பாருங்கள் ரம்மி விளையாடலாம். இதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் இப்போ படத்துக்குள்ளேயும் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் லைட்டாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் இது ஒரு காட்சி நகர்ந்துட்டுருக்கும், அந்த காட்சிக்கு நடுவில் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது, இதுதான் வந்து கொஞ்சம் வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக பண்ணுறது தமிழ் சினிமாவில். இது இப்போ கொஞ்ச நாளாக பார்க்கறது இல்லை அவ்வளோவா, மைல்டாக பண்ணுறாங்க, அது வரைக்கும் நல்லது. முன்னாடிலாம் அது பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பான்சர்ஸுக்காண்டி தனியாக ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க, ஸ்பான்சர்ஸ்க்கு ஜூம் இன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடக்கும். ஸோ நல்ல வேலை இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்லாம் அவ்வளோவா வைக்கிறத தவிர்க்கலாம், ஏன்னா அது ரொம்ப மூஞ்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக நான் வந்து எதை பற்றி பேச விரும்புகிறேனாக்கா வந்து பர்சனல் ரெஃபரன்ஸ், அதாச்சும் அந்த ரியல் லைஃப்பில் ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒரு தகராறை வந்து படத்தில் வெளியே காண்புறது. ஸோ இதை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆடியோ கிளிப்பிங் போடுறேன், அதை நீங்களே கேட்டு வாங்க.
நம்ம தமிழில் வந்து பயங்கரமான ஹீரோயிசம் இருந்துச்சு. பயங்கரமான ஹீரோயிசம்னா எந்த ரேஞ்சு ஹீரோயிசம்னா, எல்லாருமே யாரையாவது ஒருத்தனை மைண்டில் நினச்சிக்கிட்டு லென்ஸை பார்த்து திட்டுறதுடே, நான் யார் தெரியுமாடா, என்கிட்ட ரெண்டு உங்கள் ரெண்டு பேர் பிரிச்சிங்க, நாங்கள் என்னடா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லென்ஸை பார்த்து பேசுறது இருந்துச்சு. எல்லாருமே ரெண்டு படம் மூணு படம் நடித்தவங்களாம். அப்போ கரெக்டாக ரஜினி சார் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிரேக் பண்ணியிருந்தார் இண்டஸ்ட்ரி, நடிக்காமல் இருந்து.
ஸோ இந்த ஆடியோ வந்து யாரோடதுனாக்கா வந்து உங்களுக்கே வாய்ஸ்லேருந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து ஏஆர் முருகதாஸ் இருக்கார்ல, அவர் ஏஆர் முருகதாஸ் வந்து ஸ்பைடர் அந்த படம் ரிலீஸ் டைமயத்தில் வந்து பரத்வாஜ் ரங்கன் அவருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அந்த இன்டர்வியூவில் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ யார் யாரெல்லாம் யார் யாரோலாம் வரவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தங்களை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு, ஏய் நீ இவன்னா நான் அவன்டா, ஏய் நீ பொல்லாதவன்னா நான் மன்மதன்டா, இந்த மாதிரி என் தலைவன் சிம்புவே இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கல்பிட்னு கூட சொல்லலாம், இந்த மாதிரி விஷயத்த நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. சம்மந்தம் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருவார். இப்போது வல்லவன் படத்தில் கூட பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும், இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேனே அப்படின்றதுக்காண்டி நான் வந்து கோர்ட் வாசலில் போயிட்டு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் இந்த மாதிரி கெஞ்சிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு தனுஷை வந்து குறை சொல்கிறதுக்காண்டியே வந்து வைக்கிற ஒரு டைலாகாக இருக்கட்டும், இல்லை நீ வந்து அழிக்கிறதுக்காக வந்த அசுரனை நீ திருப்பி திருப்பி வரணும் அவனை திரும்ப திரும்ப அழிப்பேன்டா, நான் காக்க வந்த ஈஸ்வரன்டா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் அக்கா வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்து வலுக்கட்டாயமாக வந்து தனுஷை எதிர்த்து. இப்போது மாநாடுல பார்த்தீங்கன்னா கூட வந்து வில்லனுடைய பேர் வந்து தனுஷ்கோடி அப்படின்னு இருக்கும், வலுக்கட்டாயமாக வந்து இன்னொரு ஆக்டரோடைய பேரையோ இல்லை இன்னொரு ஆக்டரை மனசில் வச்சுக்கிட்டோ அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கறது. சி காம்படிஷன் இஸ் ஹெல்த்தி, ஒரு மார்க்கெட்டில் காம்படிஷன் வந்து இருக்கணுன்றது அவசியம்தான். ஆனால் இந்த அந்த காம்படிஷனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறது தான், படத்தில் வந்து இன்னொருத்தனை அப்போஸ் பண்ணி பேசுகிறது அப்படின்றது இல்லை, நம்ம நல்ல படம் கொடுக்கணும் அவங்களும் நல்ல படம் கொடுக்கட்டும், ஸோ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒரு ஃபைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ரெண்டு பேருக்கும் நல்ல படம் கொடுக்கணுன்ற ஒரு தாட் வரும், அந்த ஒரு ஸ்பர்லேயே ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு கான்டெஸ்டபிள் மார்க்கெட் ஒன்று உருவாகும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன், ஏன்னா வந்து ஒரு போட்டி அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் சக்ஸஸ் வந்து நம்மளால் அடைய முடியும். போட்டிக்கு எதிரணியில் யாருமே இல்லைன்னா நம்மளால் பெருசாக சக்ஸஸை தொட முடியாது. இதுக்கு உதாரணம் பார்த்திங்கனாக்கா அந்த காலத்துலலாம் வந்து விஷால் மாதவன் இவங்களாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஹை பாயிண்ட்டை தொட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஏர்லி ஸ்டேஜஸில். விஜய் அஜித்துக்கு போட்டியாக வருவாங்கன்னு கூட நிறைய பேர் நினச்சாங்க, ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேருக்கும் எதிர் சைடில் ஒரு காம்படிஷன் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க, அதனால் அவங்களால் பெருசாக வந்து ஒரு சக்ஸஸ் அடைய முடியல. ஆனால் என்ன பிரச்சனைனாக்கா இந்த போட்டி அப்படின்றது சினிமா அதாச்சும் ஒரு ரியல் லைஃப்பில் இருக்குமே தவிர படத்துக்குள்ளே அந்த போட்டி அவங்க காட்ட மாட்டாங்க. லைக் இந்த மூவிக்குள்ளே போயிட்டு நான் வந்து இவன்டா அவன்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு இது வந்து அந்த கதையோடு இருக்கிற அந்த ஒன்றி பார்க்கக்கூடிய அந்த தன்மை அது நம்ம இழந்துட்டு, அட என்னடா இவன் ஆரம்பிச்சுட்டான் இவன் திருப்பி அவனை பற்றி பேசுகிறானா, ஓ இவன் இவனை பற்றி பேசுகிறானா. இது வந்து சிம்பு மட்டும் பண்ண நிறைய ஆக்ட்ரஸ் போட்டி யாருக்கெல்லாம் இருந்திருக்கோ அவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விஜயும் அஜித்தும் அந்த அஜித்து கூட ஒரு படத்தில் என்ன படம் டக்குன்னு வரல, அந்த ஒரு உனக்கு என்ன உனக்கு என்னன்னு ஒரு பாட்டு வரும்ல, சம்மந்தமே இருக்காது அந்த சீனில் திடீர்னு தூங்கி வந்துருப்பான், ஏ உனக்கு என்னடா ஏ உனக்கு என்னடா, அப்புறம் திடீர்னு உனக்கு என்ன உனக்கு என்னன்னு ஒரு பாட்டு வரும். ஸோ வந்து ஒரு பாடலும் ஒரு சீனும் வந்து வற்புறுத்தி வந்து தங்களுடைய அந்த பர்சனல் எனிமிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டியே வைக்கிறது, அந்த படத்தோடு இருக்கிற அந்த ஒன்று பார்க்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம லூஸ் பண்ணுறோம் நம்மளை அறியாமலே. ஸோ இதை வந்து கொஞ்சம் நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை நிப்பாட்டிட்டும் வராங்க நிறைய ஆக்ட்ரஸ் வந்து. ஸோ அது ஒரு விதத்தில் இப்போ மாஸ்டர்லாம் விஜய் பெரிய பந்தாலம் பண்ணலை, அப்படியே இருந்தால் கூட பீஸ்டில் திருப்பி அவர் வந்து காமிச்சார், அந்த நம்ம ஒரு நல்லதுன்னு நினச்சி ஒன்று பண்ணணும் அதுக்கப்புறம் நமக்கே அது பின்னாடி வருது, இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு டைலாக்லாம் வரும். அப்புறம் என்னென்னமோலாம் சொல்லுவாங்க, நம்பி இறங்குறேன் கை விட்டுற மாட்டிங்களா, இந்த மாதிரி தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டுக்கும் தன்னுடைய ஒரு பொசிஷனையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தன்னுடைய பர்சனல் லைஃப் இதை வந்து அங்கங்கே சுருகினார், பட் அது அவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக அமையலை அந்த இது. ஆனால் ஒரு சில இப்போ அந்த உனக்கு என்னன்ற பாட்டு வைக்கிறதுனா படத்தோடு இருக்கிற அந்த ஒன்றி பார்க்கக்கூடிய தன்மையே அது விலகிடுது டோட்டலாகவே. ஸோ அது கனெக்ட் அப்படின்றதே இல்லாமல் ஓ ஒரு இந்த ஸ்டாரோடைய படம் தான் நம்ம பார்க்குறோம், ஸோ இந்த ஸ்டார் தான் நம்ம கண்ணு தெரியுறாங்களே தவிர அந்த படத்தோட கேரக்டர் நமக்கு சுத்தமாக ஒட்டவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் பகையை வந்து நம்ம வந்து படத்தில் கொஞ்சம் காட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ கடைசியாக நான் வந்து ஃபோர்ஸாக எது வலுக்கட்டாயமாக தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வந்து இந்த ட்ராக் காமெடி அப்படின்றது. ஸோ காலங்காலமாகவே இந்த ட்ராக் காமெடி அப்படின்றது ப்ரெவலண்ட்டாகவே இருந்துக்கிட்டே வருது. இப்போது சம்மந்தம் இருக்கோ இல்லையோ ஒரு ட்ராக் ஒன்று படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ராக் பாட்டுக்கும் ஒன்று தனியாக ஓடிட்டுருக்கோம். இது கவுண்டமணி செந்தில் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது கரகட்டக்காரனே அந்த ஃபேமஸ் வாழைப்பழம் காமெடியை போய் எடுத்துப்போமே, கதை ஒரு போக்கில் போயிட்டுருக்கும், அதுக்கு எதிர்மாறான ஒரு ட்ராக்கில் கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் ஒரு ட்ராக் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்க இப்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு காமெடின்னு ஒன்று இருந்துச்சுன்னா சட்டிலாக வந்து கதையோட ஒன்றி இருக்கிற காமெடியாக தான் இருக்குது. ஸோ ஒரு விதத்தில் அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ராக் காமெடி பாட்டுக்கு ஒன்று ஒரு காமெடியன் டேட்ஸ் கிடச்சிருச்சா அவங்கள வச்சு தனியாக போயிட்டு ஒரு காமெடி. இப்போ அந்த காலத்தில் வந்து அந்த ஹரியோடைய கதையெல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்டர் ஹரியோட படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். வடிவேல் காமெடியாக இருக்கட்டும் இதெல்லாம் அப்படி தனியாக அது பாட்டுக்கு ஒரு ட்ராக்கில் இப்போது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், கதையோட பெருசாக அது ஒன்றி இருந்திருக்காது. இப்போது அது கொஞ்சம் தேவலாம் அந்த முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் இதை பற்றிலாம் தான் நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் வலுக்கட்டாயமாக தமிழ் சினிமாவில் ஃபோர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றது. ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லை ஏதோ மிஸ் அவுட் பண்ணியிருக்கேனாக்கா தயவு செஞ்சு எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த பாட்காஸ்ட் எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு தயவுசெய்து டெலிகிராமில் இல்லை இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பிடிக்கலனா கூட பரவாயில்ல, உங்களுடைய இன்புட்ஸை எங்களோட பதிவு செய்யுங்க. எஸ் சச் ஃபோர்ஸ் இன்புட்ஸ் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு பேட் இன்புட்ஸ் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் பதிவு செய்யுங்க. ஸோ யா தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களோட வினப்பு பிறகு நான் தான் உங்களுடைய ஒஸ்டி வேலன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.